श्रीराम जय राम जय जय राम, श्रीराम जय राम जय जय राम, श्रीराम जय राम जय जय राम। அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த சாவி பாட்டியின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் கதை கேட்க ஆவலாக இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம ராமாயண கதையில் எபிசோட் 10, 10வது எபிசோடு பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இதோட முடிஞ்சது. ராமர் அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் இல்லையா, அதோட முடிச்சுது. அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் விஸ்வாமித்திரரும் ராமரும் லக்ஷ்மணனும் காட்டை தாண்டி அந்த ஆசிரமத்தை தாண்டி வராங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு நதியை இப்போ கடக்கணும். அந்த நதியை கடந்து அந்த சைடு போகணும். போனால் தான் அவங்க மிதிலைக்கு போக முடியும். அதுக்காக ஒரு ஓடக்காரனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓடத்தில் தான் போகணும், நதியை கடக்கணும் இல்லையா அதுக்கு. அப்போது அங்கே ஒரு ஓடக்காரன் இருக்கான். அப்போது அவன் வந்து கேட்குறான், எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறான். இப்போ எங்களுக்கு இந்த நதியை கடந்து அந்த பக்கம் போகணும், உன் பேர் என்ன அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்குறாரு. என் பேர் வீரப்பன் அப்படின்னு சொல்கிறான். சரி வீரப்பா, எங்களை நீ அந்த பக்கம் கொண்டு போய் விடு அப்படின்னு. அப்போ அவன், ஐயோ என்னால் முடியாதுங்க சாமி, உங்களை கொண்டு போய் விடுறேங்க, அந்த சின்னவரை கொண்டு போய் விடுறேங்க, ஆனால் இந்த பச்சையாக இருக்கார் இல்லைங்க, அவரை மட்டும் நான் கொண்டு போய் விட முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ லக்ஷ்மணனுக்கு கோபம் வருது. பச்சையாக இருக்கவங்கங்கிறது அவங்க ராமரை சொல்கிறாங்க. ராமருக்கு வந்து ஒரு கலர் இருக்குது, ராமர் ப்ளூ அப்படின்னு நம்ம கூட சொல்லுவோம். ஒரு ப்ளூ வந்து ராமர் ப்ளூன்னு. ராமரோட கலர் வந்து அது மாதிரி ஒரு அழகான பச்சையும் அல்லது நீலமும் அல்லாமல் கருப்பும் அல்லாமல் அவர் ஒரு அழகான ஒரு கலர், ராமர் பச்சை அப்படிங்கிறது தான் அந்த கலர் சொல்கிறது. ஸோ அவரை வந்து பச்சை பச்சை அப்படின்னு கூப்பிட்றான் அந்த வீரப்பன். இவரை மட்டும் நான் என்னோடய ஓடத்தில் ஏற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்து, அண்ணா பாருங்க அவன் என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு, அவனை பாரு இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் கோபத்தோட முறைக்கிறான். அப்போது ராமர் சொல்கிறாரு, இருப்பா அவசரப்படாத, அது அவனோட ஓடம், அதனால் அவன் யாரை வேணாலும் வேணும் வேண்டான்னு முடிவு பண்ணுறது அவனோட இஷ்டம், அதனால் நாம் அதில் ஒன்றும் சொல்ல முடியாது, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்ட்டு. அப்புறம் விஸ்வாமித்திர முனிவர் சொல்கிறாரு, வீரப்பா இவங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா, அயோத்தி மன்னருடைய தசரத மகாராஜாவோட குமரர்கள் ராமன் லக்ஷ்மணன் அப்படின்னா. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, என்னை மன்னிச்சிருங்க ராமமூர்த்திகளாக, என்னை மன்னிச்சிருங்க, நான் எனக்கு தெரியல, நீங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்த போதே எங்களுக்கெல்லாம் நிறைய நன்கொடைகள் கொடுத்தாங்க, அரண்மனையிலிருந்து எங்களுக்கு போட்டுக்கிற துணிமணியிலிருந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான், என்னை மன்னிச்சிருங்க குருதேவா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம், அதனால தான் நான் பச்சையை ஏற வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு. என்ன பயம் உனக்கு அப்படின்னு, அவர் கால் பட்டோடனே அந்த கல் வந்து பொண்ணாயிடுச்சுங்களாமே, எனக்கு பயமாக இருக்குது, என்னோடய ஓடத்துக்குள்ளே அவர் கால் வச்சார்னா என்னோடய ஓடமும் பொண்ணாவோ ஏதாவதோ மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்றான். அப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்புறம் ராமர் சொல்கிறாரு, வீரப்பா கவலைப்படாதே, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுன்னு. இல்லைங்க, நீங்கள் எதுக்கும் உங்கள் காலை வந்து நல்லா அந்த பக்கம் போய் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ராமர் போய் சிரிச்சுட்டே போகிறாரு கழுவுறேன்னு. அப்புறம் இவன் ஓடி போய், இருங்க இருங்க நான் உங்கள் காலை நான் கழுவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை உட்கார வச்சு ராமரோட காலெல்லாம் கழுவி பாத பூஜை செய்கிறான். அவனுக்கு வந்து ராமருக்கு பாத பூஜை செய்யணுங்கிற ஒரு ஆசைக்காக அவன் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். அப்போது அது வந்து ராமர் புரிஞ்சிட்டார். அப்புறம் சொல்கிறான், எத்தனையோ மகானெல்லாம் வந்து உங்கள் ராமருடைய காலை தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு தவம் இருக்காங்க, இப்போ இருக்கும்போது நான் ஒரு சாதாரண ஒரு ஓடக்காரன், எனக்கு வந்து நீங்கள் அந்த பாக்கியத்தை கொடுத்தது என்னுடைய பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி வணங்கி அப்புறம் அவங்கள ஓடத்தில் ஏற்றி அந்த பக்கத்துக்கு கொண்டு போய் விடுறான். ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் அவன் நடந்துக்கிட்டதெல்லாம் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு சிரிப்பாகவும் இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டே அந்த பக்கத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் இறங்கின உடனே ராமர் தன்னுடைய மோதிரத்திலேருந்து ஒன்று கழட்டி அவருக்கு பரிசு கொடுக்குறாரு. அதையும் கூட அவன் வாங்கிக்காம, எனக்கு வேண்டாம், நீங்களும் நானும் ஒரே மாதிரி ஆன தொழிலாளிகள் தான், நான் ஓடத்தை ஓட்டுறேன், நீங்கள் இந்த உலகம் அப்படிங்கிற பெருங்கடலை காப்பாற்றுறீங்க, அதனால் எனக்கு உங்களோட இந்த பரிசுலாம் வேண்டாம், உங்கள் பாத பூஜையை நான் செஞ்சேன் பாருங்கள், எனக்கு அதுவே பெரிய பரிசு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சிரிச்சுட்டே ராமர் அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படியே மூணு பேரும் மிதிலை நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ மிதிலை நகரை பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படியே விழாக்கோலம் மாதிரி நாடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோரும் அங்கே அவ்வளோ சந்தோஷமாக நடந்துட்டுருக்காங்க அந்த ஊருக்குள்ளே. இப்போ இவங்க மூணு பேரும் அப்படியே ஊரை வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அந்த அரண்மனைக்கு முன்னாடி அப்படியே போயிட்டுருக்காங்க. அரண்மனை வந்துருச்சு. அப்போது அந்த அரண்மனையோட மேலே ஒரு மேல் மாடம் அப்படிம்பாங்க, நமக்கெல்லாம் பால்கனிங்கிறோம்ல, அது மாதிரி மேல் மாடம் அப்படின்னு இருக்குது. அது அரண்மனையோட மேல் மாடத்தில் சீதை வந்து அவங்களுடைய சகோதரிகள் எல்லோரும் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக ராமரும் அந்த ரோட்டில் அப்படியே நடந்து வரும்போது தலையை தூக்கி மேலே பார்க்குறார். மேலே பார்க்கும்போது சீதையோட முகம் தெரியுது ராமருக்கு. அப்படியே சீதையை பார்த்த உடனே அப்படியே கண்ணும் வைக்காமல் அப்படியே பார்க்குறார். யார் இந்த பெண், இவ்வளவு அழகாக இருக்கா, அவளோட அழகும் அவளோட கண்ணும் அவளோட பார்வையும் என் மனசை என்னமோ செய்யுதே அப்படின்னு நினச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அதே மாதிரி சீதையும் அங்கிருந்து கீழே நடந்து போகிற ராமனை பார்க்குறா. பார்த்துட்டு அவளுக்கும், யார் இந்த மன்மதன், இவ்வளோ அழகாக இருக்காரே, யார் இவர் அப்படின்னு ராமரையே அவளும் பார்க்குறா. அதுதான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், கண்டவுடன் காதல். சீதை மனசு ராமர் கூடையே போகுது, ராமர் மனசு சீதை கிட்டேயே இருக்குது. அந்த ஒரே நொடியில் இரண்டு பேருக்கும் ஏதோ பல ஜென்மங்களாக ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு, அதுதான் காதல் அப்படிங்கிற உணர்வு. இப்படி ஒருத்தருக்கொருத்தர் அந்த மனசை பறி கொடுத்ததை கூட அவங்களுக்கு புரியலை. அப்படியே நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே அப்படியே ராமர் நடந்து போயிட்டார். சீதாதேவி அங்கே மேலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ நினைக்கிறாங்க, ஏன் இந்த விஸ்வாமித்திர முனிவர் இவ்வளோ வேகமாக நடக்கிறாரு, அவர் கொஞ்சம் மெதுவாக நடந்திருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் நான் அவரை பார்த்துருக்கலாமே அப்படின்னு அவங்க மனசுக்கு ஏக்கமாக இருக்குது. ராமருக்கும், எதற்கு இந்த பெண்ணை பார்த்தவுடன் என்னோட மனசு இப்படி கட்டுக்கு இல்லாமல் இப்படி அலைப்பாயிற மனசாகிடுச்சே, ஏன் நான் இப்படி ஆகிட்டேன், ஏன் அந்த பொண்ணோட கண் என்னை அப்படி பாடுபடுத்துது அப்படின்னு அவரும் மனசில் ஒரு மாதிரி நினச்சிட்டே விஸ்வாமித்திரர் பின்னாடி போயிட்டுருக்காரு. அப்புறம் அவங்க அப்படியே அரண்மனைக்குள்ளே நுழையிறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உடனே ஜனக மகாராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. ஜனக மகாராஜா நேராக வந்து அவங்கள வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஜனக மகாராஜா கேட்குறாரு, குருதேவரே, யார் இந்த அரச குமாரர்கள் அப்படின்னு. அப்போ விஸ்வாமித்திரர் வந்து ஜனக மகாராஜாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்க இரண்டு பேரும் தசரத மகாராஜாவின் புத்திரர்கள், இது ராமன் இது லக்ஷ்மணன். தாடகையை வதம் செய்ததும் அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததும் இந்த ராமன் தான். என்னோட பிரம்ம யாகத்தை முழுசாக நிறைவேற்றுவதற்கு இவர்கள் இருவரும் தான் உறுதுணையாக இருந்தார்கள் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஜனக மகாராஜாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதற்கு பிறகு ஜனக மகாராஜாவுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க வந்தது அவங்கள, சரி நீங்கள் ரொம்ப தூரம் களைச்சி வந்திருக்கீங்க, ஓய்வெடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சிடறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் வந்த களைப்பில் நல்லா தொங்கிடுறாங்க. ஆனால் நம்ம ராமருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன் தூக்கம் வரல? அவரோட மனசுக்குள்ளே யார் வந்துட்டா? சீதை. சீதை பார்த்ததுலேருந்து மனசுக்குள்ள சீதையோட முகமே அவருக்கு வந்துட்டுருக்கு. அதனால் அவரால் தூங்கவே முடியல. மனசுக்குள்ளே 1000 கேள்வி அவருக்கு வருது. யார் அந்த பெண்? ஏன் என் மனசுக்கு இப்படி ஆச்சு? நான் யாரையுமே வந்து அந்த மாதிரி எதுவும் பார்க்க மாட்டேன். எந்த பெண்ணையுமே என்னோட தாய் போல தான் நான் நினைப்பேன். ஆனால் எனக்கு இந்த பெண்ணை பார்த்து ஏன் எனக்கு இப்படி மனசு கெட்டு போச்சு? அந்த பெண் ஒருவேளை ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருப்பாளோ, அவள் யாராக இருப்பா அப்படின்னெல்லாம் மனசுக்குள்ளே பல கேள்வி அவருக்கு. ஏற்கனவே கல்யாணமாக இருக்கிறவளாக தான் நம்ம அப்படி நினைக்கிறது கூட தப்பே. ஏன் இப்படி நினைக்கிறோம்? இந்த பெண் என்னோடய வாழ்க்கைக்கு வரணும், இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னெல்லாம் மனசுக்குள்ளே அவருக்கு ஏதோ ஆசைகள்லாம் வருது. அவருக்கு வந்து தூக்கமே வரலை. அப்படியே புரண்டு புரண்டு படுத்துட்ருக்காரு. அப்படியே காலையில் ஆயிடுச்சு. எழுந்து குளித்து சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குன்னு சொல்லி கோவிலுக்கு போகிறதுக்கு ரெண்டு பேரும் தயாராகிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. சிவன் கோயிலுக்குள்ளே போகும்போதே அங்கே ஒரே பெண்கள் கூட்டமாக இருக்குது. சிவனுக்கு பூஜை நடந்துட்டுருக்கு, பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் போய் அப்படியே சிவன் கோயிலில் நிற்கிறாங்க. அந்த நேரம் யார் அங்கே பூஜை பண்ணிகிட்ருக்காங்கன்னா சீதை. சீதை தான் சிவனுக்கு அங்கே பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை முடிந்து அப்படியே சீதா தேவி திரும்பி பார்க்குறாங்க. ராமரும் லக்ஷ்மணனும் அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அப்போ அப்படியே சீதைக்கு மறுபடியும் ராமரை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதுனால அவங்க மனசுக்கு ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதே மாதிரி ராமருக்கும் சீதை பார்த்துட்டு ஓ நாம் நேற்று பாட்டுற பெண்ணாச்சே அப்படின்னு அவரும் பார்த்துக்கிட்டே வராரு. அப்போது லக்ஷ்மணன் ஓடி வந்து, அண்ணா, இதுதான் ஜனக மகாராஜாவின் மகள் சீதை ராஜகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு சீதையை பார்த்து, தேவி வணங்குகிறேன், நான் வந்து லக்ஷ்மணன், இது என்னுடைய அண்ணா ஸ்ரீராமர், இவர்தான் தாடகையை வதம் செய்தவர், அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவர், அரக்கர்கள் மாரீசன் சுபாங்குவை விரட்டியவர்கள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். இதை கேட்ட உடனே சீதைக்கு பக்கத்தில் இருந்த அவங்க சகோதரிகள்லாம் அப்படியே ஆச்சரியத்தோடு வந்து பார்க்குறாங்க. சீதைக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தன்னோட மனசுக்கு பிடித்தவரும் அவர் தான், அவர் தான் அந்த மகாவீரன் மகாபுருஷன் அப்படின்னு சொல்லி மனதில் அவங்களுக்கு அப்படி ஒரு காதல் அதிகமாகுது. அப்படியே ராமரை பார்த்து கொண்டே இருக்கிறார். ராமரும் சீதையை பார்த்து கொண்டே இருக்கிறார். ரெண்டு பேரோட ஒரு சந்திப்பும் அந்த சிவன் கோயிலில் நடக்குது. ராமர் சீதையை பார்த்து, உங்களை சந்தித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. சீதையும் ராமரை பார்த்து, எனக்கும் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர்மிளை அங்கிருந்து ஓடி வந்து சீதாக்காவோட தங்கை ஊர்மிளை நான் தான் அப்படின்னு சொல்லி அவளும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாள். உடனே ராமர் அவளையும் பார்த்து ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மணன் ஊர்மிளையை பார்த்துட்டு ஆச்சரியமாக அப்படியே பார்க்குறார். ஓ, சீதாக்காக்கு ஒரு தங்கை கூட இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் பார்க்குறான். லக்ஷ்மணன், தங்களை சந்தித்ததில் எனக்கும் பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியா அவங்களுடைய ஒரு சந்திப்பு எல்லாருக்கும் சிவன் கோயிலில் நடைபெறுகிறது. இந்த கோவில் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அன்னைக்கு ராத்திரி நிலா ரொம்ப அழகாக வானத்தில் இருக்குது. அந்த நிலா வெளிச்சம் அந்த ஊரில் அவ்வளோ அழகாக ராத்திரி தெரியுது. அப்போது சீதை தன்னுடைய ரூமில் இருந்து அந்த நிலாவை வந்து பால்கனியிலிருந்து பார்க்குறாங்க. நிலாவை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த நிலாவை உத்து பார்க்கும்போது அந்த நிலாவுக்குள்ளே ராமருடைய முகம் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி தோணுது. அதே மாதிரி ராமருக்கும் அதே நேரத்தில் அவரும் நின்று நிலாவை பார்த்துட்ருக்காரு. அந்த நிலாவோட முகத்தில் அவருக்கும் சீதையோட முகம் தெரிகிறது. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை மனசில் நினச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போது லக்ஷ்மணன் ராமன் கிட்ட வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்றான். கூப்பிட்டோன்ன தான் அவர் அப்படி டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. தன்னை மறந்து அப்படியே யோசிச்சுட்டு இருந்தார். அப்போது லக்ஷ்மணனுக்கு புரிஞ்சு போச்சு, ராமர் அண்ணாவுக்கு சீதையை பிடிச்சிருக்கு அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் லக்ஷ்மணன் வந்து கேட்குறார், அண்ணா சீதை உங்களுக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறதோ, உங்கள் கண்ணில் தெரியுது அண்ணா அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்குறான் சிரிச்சிட்டே. அப்போது ராமர் சொல்கிறாரு, லக்ஷ்மணா நம்ம ரெண்டு பேரும் இப்போது விஸ்வாமித்திர முனிவரோட இங்கே விருந்தாளிகளாக தான் நம்ம வந்திருக்கோம். நாளைக்கு சீதைக்கு இங்கே சுயம்பரம் நடக்க போகுது. அப்படி இருக்கிற கட்டத்தில் நான் அந்த மாதிரி எதுவும் நினைப்பது தவறு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன்கிட்ட சொல்லிட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு போய் ரெண்டு பேரும் படுக்க போகிறாங்க. ஆனால் ராமரோட மனசுக்குள்ள ஒரு காதல் உருவானதை அவரால் மறுக்கவும் முடியல. இங்கே நிலவையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த சீதை மனசுலேயும் ஒரே போராட்டம். ஸ்ரீராமரையே நான் விரும்புகிறேன், ஸ்ரீராமரையே நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு, கவலை ஆயிடுச்சு. ஏன்னா தந்தை ஜனகர் யார் சிவதனுசை வளைக்கிறாங்களோ அவருக்குத்தான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சுயம்பரம் வேற ஏற்பாடு பண்ணிட்டார். நாளைக்கு சுயம்பரம் நடக்க போதே இதில் ஸ்ரீராமர் எப்படி வந்து இதில் வில்ல வளைப்பாரா, அவர் வந்து இங்கே விருந்தாளியாக தானே வந்திருக்காரு அப்படின்னெல்லாம் மனசுக்குள்ளே ஒரே கவலை போராட்டம். என்ன செய்கிறதுன்னு தெரியல, அப்படியே தவிக்கிறாங்க. அப்போது நேராக கோயிலுக்குள்ளே போய் சுவாமிக்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க, கடவுளே நீ தான் எனக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணணும், எனக்கு ஸ்ரீராமரே கணவனாக வரணும், அதுக்கு நீ எப்படியாவது அந்த நடத்தி கொடு, அப்படி நீ நடத்தி கொடுத்தா நான் வந்து 14 வருஷம் வனவாசம் இருக்கேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இப்படியாக காதல் உணர்வு ரெண்டு பேருக்குமே போராட்டத்தை கொடுக்குது. என்ன பண்ணுறது, காதல்னாலே எங்கேயுமே போராட்டம் தானே இல்லையா. அது ராமருக்கும் சீதைக்கும் கூட அந்த காதல் போராட்டம் இருந்தது. அப்புறம் அடுத்த நாளும் ஆயிடுச்சு, இன்னைக்கு சுயம்வர நாள். இப்போ சுயம்வரத்தில் என்ன நடக்க போகுது, எப்படி இவர்களோட காதல் வெற்றி அடைய போகுது அப்படின்னு நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்ன குழந்தைகளே, எப்படி இருந்தது ராமாயண கதை? இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப சந்தோஷம். இனி அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம், சரியா? நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.